நேர்களை கன்ஃபிகின் டெக் டாக்கிற்கு வரவேற்கிறோம். இன்று செப்டம்பர் 25, 2017 மிக நீண்ட நாட்கள், கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு இந்த பாட்காஸ்டை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். போன பாட்காஸ்ட்ல சொன்னோம் இந்த பாட்காஸ்ட்ல எல்லாம் நல்லா செய்திருவோம் அப்படி இப்படி என்று, ஆனா அப்படி செய்ய முடியாம போயிட்டு, ஏன் செய்ய முடியாம போயிட்டுங்கிற தகவல்களை சொல்றதுக்காக வந்து என்னோட எனது கோஹோஸ்ட் இர்ஃபான் இஷாக் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். Hi
Irfan. Hi guys. Hi Murshid. Hi. Welcome to Config Tech Talk. Murshid சொன்ன மாதிரி மிக நீண்ட இடைவெளியின் பின் உங்களை வந்தடைவதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஸ்பெஷல் வந்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தை அறிவிப்போம். இப்ப நேரம் வந்து 9:50. ஆனா நான் நினைக்கிறேன் இந்த 4500 கிலோமீட்டர்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு கிட்ட வந்தாலும் இன்டர்நெட் ஸ்பீச் அதப்புறத்தால சில நேரம் வளமையை போல இந்த குவாலிட்டி இடர்பாடுகளை பொறுத்து கொள்வீங்க நம்புறோம். கூடியா சொன்ன மாதிரி எஸ் நாங்க வந்து கொஞ்சம் நியபாய் ஆயிட்டோம். அதால நாங்க இனி வார போட்காஸ்டுகள் பெரும்பாலும் இலங்கையிலிருந்து உங்களுக்கு அஞ்சல் செய்யப்படும் என்பதை பெருமாட்சியுடன் அறிய தருகிறோம்.
சோ ஏன் நாம லேட் ஆயிட்டோம்ங்கிறதுக்கான ரீசன்
சொல்லுங்க. லேட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இல்லைங்க. இந்த ஃபெஸ்டுக்கு வந்து பெருநாள் அந்த ஓட்டங்கள், ஆனா உண்மையா நாங்க கன்ஃபிக் சைட் விஷயத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். அடுத்தது கன்ஃபிக் இன்டர்னல் அந்த விஷயங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்த வேண்டி இருந்தது. அடுத்தது இதை விட கொஞ்சம் போட்காஸ்டை வித்தியாசமாக செய்யலாம் என்று சில முயற்சிகள் செஞ்சோம். அது இன்னும் அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் தான் இருக்கு. இன்னும் எதிர்வரும் காலங்களில் அதை கொஞ்சம் நல்லா செய்ய நம்புகிறோம்.
அப்போ நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் வந்து லைவாக அது ஒரு பாட்காஸ்ட்னு சொல்லலாம், நான் லைவ் காஸ்ட்னு செஞ்சோம். போன ஹஜ் பெருநாள் தினங்களில் நாங்கள் நேரடியாக ஒரு சின்ன டிஸ்கஷன் மாதிரி கன்ஃபிக்ல இருக்கிற டீம் எல்லாரும் சேர்ந்து நேர்களோட ஒரு சின்ன ஒரு அப்டேட்னு செஞ்சோம். அது தனியாக சைட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க அது கண்டிருக்க சாத்தியப்பட்டிருக்குமோ தெரியாது, ஆனால் அப்படி ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் மகிழ்ச்சிகரமான இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் சைட்டை திருப்பி ரீடிசைன் பண்ணிக்கிட்டு புது புது கண்டென்ட்டை, அதாவது புது கண்டென்ட் இல்லை, அந்த கண்டென்ட்டை வந்துட்டு எல்லா விதத்திலையும் உங்களுக்கு அணுகக்கூடிய முறையில் ஈஸியான நேவிகேஷன், அடுத்தது நிறைய உங்களுக்கு நிறைய கண்டெக்டை அட் த சேம் டைம் கண்டென்ட்டை அட் த சேம் டைம் தரணுங்கிறதுக்காண்டி பேஜ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஆர்டிகல்ஸே நிரம்பி வழிகிற மாதிரி. ஏற்கனவே நீங்கள் ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைனை பார்த்துருப்பீங்க, இப்போ வந்துட்டு ஒரு கிளீன் டிசைன் தான், ஆனால் நிறைய கண்டென்ட்டை வந்துட்டு உங்களுக்கு மூஞ்சில் அப்படியே அடிக்கிற மாதிரி தந்திக்கிறோம்.
அதே மாதிரி நாங்கள் இன்னொரு மைல் ஸ்டோனை தாண்டி இருந்தோம். கன்ஃபிக்ல 100வது போஸ்டை தாண்டி இருந்தோம். அது உண்மையிலே எங்களை பொறுத்த அளவில் அல்லது தமிழ் டெக் உலகத்தை பொறுத்த அளவில் ஒரு வெப்சைட்டாக அது ஒரு எங்களை பார்வையில் பெரிய ஒரு அடைவென்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் எங்களுக்கு எல்லா வகையிலையும் பெயர் குறிப்பிடாட்டையும் எல்லா வகையிலையும் உதவி செஞ்சு சகலருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு மிச்சம் பெருமையாக அதை சொல்லிக் கொள்வதில் மிச்சம் சந்தோஷம் அடைகிறோம்.
சில ஆட்களை நீங்கள் பெயர் குறிப்பிட்டே சொல்லலாம்னு நினைக்கிறேன். நாம் ஏற்கனவே அந்த 100வது ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருந்தவங்க, ஏன்னா அவங்க வந்துட்டு கன்ஃபிக்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இடர்பாடுன்னா பெரிய பாரதூரமான விஷயம் இல்லை, ஆனால் கன்ஃபிக்ல சில டைமில் வேலைப்பாடு காரணமாக எல்லாருக்கும் ஆர்டிக்கல் எழுதி நாம் போயிருக்கிற சமயத்துலலாம் வேறு வேறு முறைகளில் கன்ஃபிக நடத்தி செல்வதற்கு உதவி புரிந்தவர் என்ற வகையில் நாம் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அவர்களே நீங்கள் பேர் குறிப்பிட்டே இவரத்தை தேங்க் பண்ணினா பரவாயில்ல.
ரைட். அப்படி என்ன பேசிக்காக எங்களோட கூட எப்பயுமே உறுதுணை நினைக்கிற எங்களை கன்ஃபிக் இன்டர்னல் டீம் சகோதரர் ஒய்ஸ் மொய்தீன், சகோதரர் சஜாத் நிஜாமுதீன், சகோதரர் மின்ஹாஜ், அதே போல எங்களுக்கு மேலான ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கும் சகோதரர் முகமது, அதே போன்று எங்களது அந்த எடிட்டோரியல் வட்டத்தில் இருக்கிற சகோதரர் உமர் ஷரீப், அதே மாதிரி ராஷித், அதே மாதிரி முனீர் அர்க்கம் மற்றும் ரியாஸ் மொய்தீன். ரியாஸ் மொய்தீன் வந்து செமினாரை ஆர்கனைஸ் பண்ணி அதை மிச்சம் அழகான முறையில் நடத்தி முடித்திருந்தார். அவர்களை இந்த இடத்துல நினைவு கூறும். அதே மாதிரி எந்த நேரத்தில் எந்த டிசைனை கேட்டாலும் எந்த சலிப்பும் இன்றி எங்களுக்கு உதவிகளை வாரி வழங்கி கொண்டிருக்கும் சகோதரர் சுப்ரி. அவர் ஏற்கனவே ஒரு வேலைப்பளவு கிடையில வேலை செஞ்சுட்டிருக்கிறார், ஆனா இப்ப என்ன கேட்டாலும் உடனே டிசைன் பண்ணி தர சகோதரர் சுப்ரி அவர்களுக்கு மிகவும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறோம்.
அதே போல
இதுல என்ன சொல்றேன், இந்த டீம் எல்லாம் தாண்டி நிறைய பேர் ஒரு இன்னொரு சர்க்கிள்ல நிறைய பேர் எங்களுக்கு உதவி செய்யறார்கள். அதை பேரை கொண்டு வரதுக்கு சில நேரம் சங்கடங்கள் இருந்தாலும் அவர்களையும் இந்த நன்றி லெவலில் சென்றடையும் என்று நம்புகிறேன்.
கன்ஃபிக் ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு 1500 பேரை தாண்டிக்குது. இவ்வளவும் வந்துட்டு ஆர்கானிக் முறையில, அதாவது அதுக்கப்புறம் ஆர்கானிக் முறையில நிறைய பேர் இணைந்து கொண்டாங்க. நிறைய மக்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணாங்க, இது செய்யறாங்க. நாங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை, ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில ஊக்குவிப்பு தான். இப்போ எத்தனை பேர் ஆட்கள் எங்கள் ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எத்தனை பேர் அதில் கமெண்ட் பண்ணுறாங்க, நல்லதோ கேவலமாகவோ கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இப்படியான விஷயங்கள் தான் எங்களை அந்த ட்ரைவிங் ஃபோர்ஸ், எங்களை முன்னோக்கி போகிறதுக்கான ஒரு சக்தியாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே அந்த 100வது ஆர்டிக்கல்ல சொன்ன மாதிரி, இன்னும் கன்ஃபிகால 1% ஆயினும் நாங்கள் லாபம் பார்க்கல, லாபமே 1% ஆயினும் உழைக்கல. அப்போ அந்த விதத்தில் நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி, அந்த ஆர்டிக்கல் எழுதினபடி, கன்ஃபிக் வந்துட்டு இனி ஃபினான்ஷியல் ரீதியாக சர்வைவ் பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தர விரும்புகிறவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். மேலும் ஸ்பான்சர்ட் ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்தை பற்றி எழுதுறதுக்கான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு நாங்கள் எங்களால் எழுத முடியும். அப்படியான விஷயங்களையும் நாங்கள் இதில் இவ்விடத்தில் குறிப்பிட்டு கொள்ள விரும்புகிறோம். அதோடு சேர்ந்து கன்ஃபிக் கம்யூனிட்டி என்று இன்னொரு விஷயமும் நாங்கள் ஆரம்பித்தோம். அது வந்து எங்கள்கிட்ட ஃபேஸ்புக் பக்கத்தோடு சேர்ந்து ஒரு ஃபேஸ்புக் குரூப். அதில் வந்துட்டு என்னன்னா, தமது தொழில்நுட்ப அறிவை இப்போ அதில் நிறைய பேர் வந்து அப்டேட், டே டு டே டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் நடக்கிற நியூஸ் ஷேர் பண்ணுறாங்க. சிலவங்க வந்துட்டு தங்களுக்கான சந்தேகங்கள், டெக்னாலஜி சம்மந்தமான சந்தேகங்கள், அல்லது ஸ்பெசிஃபிக்காக இப்போ அதில் ஒரு சகோதரர் வந்துட்டு அந்த ப்ரோக்ராமிங் சம்மந்தமான டைமில் ஏற்படுற டவுட்ஸ், சில விஷயங்கள் அவருக்கு பிரச்சனை இருந்தால் அது சம்மந்தமாகலாம். அப்படியான ஒரு இன்டராக்டிவ் ஒரு யூஸ் எங்களோட நேயர்கள் வந்துட்டு இன்னொரு நேயருக்கு தங்களது தொழில்நுட்ப அறிவை சார்ந்து உதவி செய்வதற்கான, இப்போ சிலவங்க வந்துட்டு ஃபோன் சார்ஜர் எங்கே எடுக்கலாம், அல்லது என்கிட்ட இல்லை இப்போ யாராவது அந்த ஏரியாவில் இருக்கிறார்கள் உதவ முடியுமா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க. அப்படியான ஒரு இன்டராக்டிவான ஒருத்தர் ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய ஒரு ஒரு கம்யூனிட்டியையும் நாங்கள் ஒரு 1000 உறுப்பினர்களுடன் இப்பொழுது வைத்திருக்கிறோம் என்பதை இவரது சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
குறிப்பா என்ன விஷயம் என்றா நான் அதை சொல்லணும், இந்த எடிட்டோரியலை தாண்டி நாங்க அதை ஒரு ஓபன் சோர்ஸ் கம்யூனிட்டி மாதிரி வச்சிருக்கோம். ஸோ அதுல கன்ஃபிக் அந்த என்ன நேரடியா பங்களிப்பு செய்யாத எல்லாருமே அதுல பங்களிப்பு செய்யலாம் உண்டு. ரெண்டாவது, இப்போ என்ஜினியரிங் லெவலில் தான் இதில் எழுதணும், அல்லது பெரிய ப்ரொஃபஷனல் லெவலில் தான் இதில் எழுதணும் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் மிச்சம் நார்மலான இப்போ முரசி சொன்ன மாதிரி அந்த சார்ஜர் லெவலுக்கு கூட இதை எங்கே வாங்கலாம், அல்லது இதை எங்கே எடுக்கலாம் போட்டு அதை பகிர்ந்து கொள்கிற அளவு கூட அந்த கன்ஃபிக் கம்யூனிட்டி இருக்க போகுது. அதே போல் இண்டிவிஜுவல்ஸ், நாங்கள் கொமர்ஷியல் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக இல்லைன்னாலும் இப்போ இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழைய அல்லது புதிய கேஜெட் ஒன்று விற்க விரும்பினாலும் நீங்கள் அதில் தாராளமாக போஸ்ட் பண்ணிடும்.
மேலும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் ஹெல்ப் பண்ணுறது, அந்த விதத்தில் சில நியூஸ் பற்றியான ஆர்டிகள், அதாவது இந்த ஆர்டிகள் எல்லாம் வந்துட்டு செய்தி முறை செய்தி ஒரு கட்டுரையாக இருந்தால் இன்னும் நிறைய பேரை சென்றடையும் என்று நாங்கள் கருதுகிற ஒரு சிலவற்றை வந்துட்டு நாங்கள் எமது தளத்திலும் பதிவு செய்கிறோம். அந்த குறிப்பிட்ட நபர்கள்ட அனுமதியோடு நாங்கள் அதை தளத்தில் நியூஸாக நாங்கள் பதிந்திருக்கிறோம். அப்போ தேடும்போது கூகுள் சர்ச்சிலோ அல்லது அவற்றிலோ, அது எந்த சர்ச் என்ஜின் ரிசர்ச்சிலோ ஒரு மேலே காட்டக்கூடிய மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், ஒரு சந்தர்ப்பம் இருக்குமேங்கிறபடியால் நாங்கள் அதையும் செஞ்சுக்கிறோம். அந்த அதில் குறிப்பாக சொல்லணும், சகோதரர் மஃபாஸ் அவர்கள் எழுதியிருந்தார். தமிழ் தமிழை வந்துட்டு எப்படி ஸ்பீச் மூலம் பேசுறது மூலம் தமிழை ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி டைப் செய்கிறதுங்கிற சம்மந்தமாக அவர் எழுதியிருந்தார். மிகவும் பிரயோசனமான ஒரு ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் சகோதரர் சுப்ரி அவர்கள் கேட்டிருந்தாங்க எப்படி மெமரி கார்டை வந்துட்டு நாம் இதான் எனக்கு பொருத்தமான மெமரி கார்டை வந்து தெரிவு செய்த ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராக்கு எப்படி தெரிவு செய்கிறதுன்னு கேட்டிருந்தாரு. இப்போ அதுக்கு நாங்கள் எழுதின பதிவில் கூட நாங்கள் இதெல்லாம் ஏனையவர்களுக்கு செய்தி கட்டுரையாக இருந்தால் மிகவும் கெரிய இலகுவாக சென்றடையும் என்ற கருத்தில் கருத்தை கொண்டு நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணிக்கிறோம். அப்படியான சில விஷயங்களையும் நாங்கள் செய்திருக்கிறோம். அட் த சேம் டைம் நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி யாரும் எமது தளத்தில் ஆக்கங்கள் எழுத விரும்பினால் அவர்கள் எம்முடன் தொடர்பு கொள்ளலாம். அப்போ எங்களுக்கு என்னென்னா கன்ஸ்டன்டான ஒரு அப்டேட். இப்போ இப்போதைக்கு நாங்கள் அது நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த 6 மாத காலப்பகுதி இப்போ 7 மாதமாயிட்டு 7 மாத காலப்பகுதியில் நாங்கள் வந்துட்டு 100-110 ஆர்டிகல் கிட்ட தான் எழுதியிருக்கிறோம். அது அந்த ஸ்பீட் உண்மையாக ஏனைய இணையதளங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாப்ராஜி என சொல்லப்படுற அந்த நடிகருக்கு இந்த நடிகரிடம் நடிகரிடம் தொடர்பிக்கா அப்படி என்ன எழுதுகிற இணையதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10-15 நியூஸ் வரும். அப்படி எழுதுவாங்க, சும்மா யூடியூப்ல இருக்கிற ஒரு வீடியோ ஒன்று எடுத்து நியூஸ் எழுதுவாங்க. அப்போ அவங்களோட ஸ்பீடோட எல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள இது மிக ஒரு மந்தமான வேகம் தான். ஆனாலும் நாங்கள் ஏன் இது இந்த அளவுக்கு இதில் செய்கிறோம்னா நாங்கள் ஃபில்டர் பண்ணுற நியூஸ் நாங்கள் இதில் எழுதுகிற நியூஸ் எல்லாம் வந்து நாங்கள் தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது விஷயம். இன்னொரு விஷயம் அதில் ஏற்கனவே குறிப்பிட்டதின்படி நாங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் வேலைப்பாடு வந்துக்குது. நாங்கள் இதை எங்களோட முதலாவது தொழிலாக கருதுறதுக்கான ஏற்பாடுகளை தான் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால சில மந்தமான கதைகளை தான் இப்போதைக்கு போகுது. ஆனால் இதில் முக்கிய காரணம் என்னென்னா கிட்டடியில் அனைத்து மக்களும் எதிர்பார்த்த நாங்கள் நிறைய ஐஃபோனை பற்றியே பேசினோம். போன பாட்காஸ்டில் பேசினோம் ஐஃபோனை பற்றி நிறைய ஆர்டிக்கல் எழுதினோம். அதன்படி கடைசியாக ஐஃபோன் இவெண்ட் வந்து நடந்து முடிந்து விட்டது. நாங்கள் இன்னும் பாட்காஸ்ட் ஒன்று செய்யறது நாங்கள் ஒரு நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். குறிப்பாக அந்த ஐஃபோன் இவெண்ட்டை வந்துட்டு தமிழ் இணைய வரலாற்றில் முதல் தடவையா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் லைவ் ப்ளாக் செஞ்சுருந்தோம். அதாவது அந்த இணையத்தில் அந்த இவெண்ட் நடக்கும்போது நடக்கும்போதே நடக்கிற சந்தர்ப்பங்களை எங்களோட நேயர்கள் அந்த டைமில் இணைந்திருக்கு அந்த எமது பக்கத்தை பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது லைவ் உடனுக்குடன் அந்த பேஜ் அப்டேட் ஆகிக்கொண்டே ஒரு ஸ்கோர் கிரிக்கெட் ஸ்கோர் அப்டேட் பண்ணுற மாதிரி நாங்கள் அதை செஞ்சு முடிஞ்சோம். மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் அது ஒரு வழியாக செய்திருக்கும். இனி வாரம் காலங்களில் இவ்வாறான நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் அப்டேட் பண்ணின ஐஃபோன் இவன் கூட நாங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து அதை அப்டேட் பண்ணிக்கோம். இனி வார காலங்களில் நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அங்கே அப்டேட் பண்ணுற ஒரு ஆசை எங்களிடம் இருக்கிறது. அதை முன்னோக்கி தான் நாங்கள் இப்பொழுது போய்கொண்டோம். எமது நேர்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சரி, இப்போ நம்மளோட பாஸ்ட்டை பற்றி கழிச்சாச்சு, நீ ஃபியூச்சர் வரும். ஸோ நடந்து முடிஞ்ச இவெண்ட்டை பற்றியே ஐஃபோன் 8 வெளிவந்த டிவைஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
இதில் முக்கியமான சரியாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அந்த ஐஃபோன் எக்ஸ்ன்னு சொன்னால் தவறு, ஐஃபோன் 10. அதுலையும் நான் நினைக்கிறேன் அப்பள ஒரு மிச்சம் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டேன். உண்மையாக ஐஃபோன் எக்ஸ்ன்னே சொல்லியிருக்கலாம். அது உண்மையாக ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்மார்ட் ஃபோன், அதில் எந்த மாற்று கருத்துக்கு கூட இல்லை. ரிமார்க்கபிள் சூப்பர் ஃபோன். அடுத்தது ஃபேஷியல் ரெகக்னேஷன்ங்கிறது மிச்சம் ஸ்மூத்தாக ஸ்மார்ட்டாக வேலை செய்கிற நாங்கள் ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ண நல்ல டெக்னாலஜி, ரைட்? அப்போ நாங்கள் அந்த சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். இவெண்ட்டில் வந்து என்ன மிஸ்டேக் நடந்துச்சு, ஏன் அந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் வேலை செய்யலைன்னு அது அஃப்கோர்ஸ் அது ஃபேஸ் ரெகக்னேஷன் தான் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, இப்போ நிறைய பேர் நினைச்சிட்டாங்க ஃபேஸ் ரெகக்னேஷனுங்கிறது ஏற்கனவே ஆண்ட்ராய்டில் வந்துட்டு தான் ஆண்ட்ராய்ட், ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி. என்ன இது அவங்கள ஃபுல்லாக ஒரு 3D ஃபேஸ் பிரிண்டிங்கை 3D எடுத்துட்டு
செய்யக்கூடிய
அதை வந்து அல்கோரிதத்துக்கு கொடுத்து மேத்தமெட்டிக் பேட்டர்னை மாற்றி அதை செக்யூர் கிளேவில் வைக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி தம் பிரிண்ட் வேலை செய்யுதோ அதே மாதிரி வேலை செய்ய போதும். ஆனால் ப்ரிசிஷன் வந்து ஃபேஸ் ஐடி கூட தம் பிரிண்டை விட உண்டு. ரெண்டாவது உங்களோட ஃபேஸ் ஐடி டிரெக்டாக வந்து டிரெக்டாக வந்து மெமரி சிப்பில் சேவ் ஆகாது. அது வந்து ஒரு மெத்தமெட்டிக்கல் பேட்டர்ன் ஆக்கினது ப்ரோ, அதான் வந்து செக்யூர் கிளேவில் சேவ் ஆக போகுது. அடுத்தது அது அப்லோட் ஆகினாலும் வந்து உங்களோட ஃபேஸ் அதாவது ஃபேஸ் ஐடி வந்து டிரெக்டாக அப்லோட் ஆகாது என்று ஒட்டு அப்படி சொல்லுது. ஐஃபோன் 8 அடுத்து ஐஃபோன் 8 ப்ளஸ் என்று ஒட்டு ரெண்டு வளமையான சீரீஸில் வர ரெண்டு ஃபோனில் அப்பிள் ரிலீஸ் பண்ணியிருந்துச்சு. அதே மாதிரி அப்பிள் டிவியில் 4K அடுத்தது HDR ப்ளஸ் வச்சு அட்வான்ஸான ஃபீச்சர்ஸோடு ரிலீஸ் பண்ணியிருந்துச்சு. அதில் என்னென்னா ஃபுல் ஹெச்டி மூவிஸ் பார்க்குற அதே கோஸ்ட்டுக்கு வந்து 4K மூவிஸையும் பார்க்கணும். அந்த உரிமத்தை அப்பிள் எடுத்துருந்துச்சு. அதே போல வாட்ச் 11 சீரிஸ் 3 வந்து அப்பிள் வாட்ச் வந்துருந்துச்சு.
ஸோ இப்போ வரப்போகிற இப்போ வாரத்துக்கு இருக்கிற ஃபோன் வந்துட்டு ஐஃபோன் எயிட் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ ரெண்டு நாளைக்கு முதல். அப்போ அதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் முந்தியெல்லாம் ஆப்பிள் ஈவெண்ட்லலாம் வந்துட்டு ஆப்பிள் ஐஃபோன் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஆப்பிள் ஸ்டோருக்கு முன்னால் 4 மணித்தேழு கணக்காக காத்திருந்து அந்த ஃபோனை பெறதுக்காக வேண்டி எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் நேற்று ஒரு ரிப்போர்ட்டர் அவர் 10 வருஷமாக ஆப்பிளையும் ஐஃபோன் ஈவெண்ட்டுகளையும் அவர் கவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டர் நேற்று ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருந்தார். அவர் 10 வருஷ வரலாற்றுலேயே நேற்று தான் ஆப்பிள் ஸ்டோருக்கு முன்னால் ஒரு ஐஃபோன் ரிலீஸ் நடக்க போகிற ஒரு நாளாண்டு ஒரு மனுஷன் கூட கியூவில் நிற்காமல் இருந்ததாக கண்டிக்கிறேன் போட்டு.
அப்போ குருவி கூட இல்லை.
அப்போ நிறைய பேர் வந்துட்டு இதில் கேட்குற விஷயம் என்னென்னா, அப்போ ஆப்பிள் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்பிள்ட பங்கு கூட ஐஃபோன் 8 அந்த இவெண்ட்டுக்கு பிறகு சரியாக பங்குச்சந்தை பங்குட விலையை கூட சரியாக ஆரம்பிச்சுச்சான். அதுக்கப்புறம் அதில் ஆப்பிள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட திட்டத்தின பேர் 60 பில்லியன் பெருமையான பங்குகளை விற்றிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்துச்சு. இதெல்லாம் பார்க்க ஆப்பிள்ட எதிர்காலம் என்னங்கிற ஒரு கேள்வி வந்து தொக்கி நிற்கிது. உண்மையாக கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்க்குற நாம் ஏற்கனவே பேசினபடி ஒவ்வொரு வருஷம் ஆப்பிள் புதுசா போன் ஏதாவது ஒன்று செய்யணும், புது டிசைன்ல இருக்கணும், அப்புறம் ஏதாவது புது டெக்னாலஜி என்ன இம்புட் பண்ணணும். ரெண்டா அதுக்குரிய டெக்னாலஜி வரணுமே ஒவ்வொரு வருஷம். ஏன்னா இப்ப ஒரு சதுரமா இருக்கிற போனை டிசைன் மாத்தினா என்ன டிசைன் மாத்தலாம்? ஒரு செவ்வாய் வடிவத்தில் இருக்கிற ஒரு போனை அதுல கோனஸை வந்துட்டு கர்வ்டாக்கலாம், அதை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் என்ன? இந்த முக்கோணம் மாதிரியே அல்லது அதில் ஒரு ஐங்கோணி ஷேப்பில் ஒரு கர்வ் வைக்கிறதா, அதெல்லாம் ஒரு பாயிண்ட்லெஸ் கிமிக். இப்போ ஆப்பிள் நிறைய பேர் சொல்கிறது வந்துட்டு ஆப்பிள்ட ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் கூட கிமிக்னு தான். சரி, கிமிக்காக இருந்துட்டு போடும், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அந்த ஃபீச்சரை பற்றி ஆப்பிள் பேசக்கூடாது. ஆனால் ஆப்பிள் வந்துட்டு ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் வந்துட்டு நிறைய பெட் பண்ணுது. இப்போ ஃபோனை பிடிச்சி அதுக்குள்ளால் பார்த்தா ரியல் வேர்ல்டில் ஆப்ஜெக்ட்ஸ் விளையாங்கிற மாதிரி, இப்போ போக்கிமோன் கேம் மாதிரி ஆக்மெண்டட் ரியாலிட்டியை தான் எதிர்காலம்னு அப்போ கருது. ஃபேஸ்புக் அட் த சேம் டைம் வர்ச்சுவல் ரியாலிட்டி தான் எதிர்காலம்னு கருது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெக்னாலஜியில் பெட் பண்ணாங்க. ஆனால் ஆப்பிள்ட ஃபேஸ் ஐடி ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு 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 வேற லெவல் தொழில்நுட்பம் தான் உண்மையாவே. ஏன்னா இப்போ அது வந்துட்டு நம்மள முப்பரிமாண முகத்திர தோற்றத்தை வந்து ஆப்பிளுக்கு அந்த ஃபோன் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது. அதான் அதில் விசேஷம். இப்போ மற்ற டெக்னாலஜியில எல்லாம் இருக்கிறது வந்துட்டு இருபருமான தோட்டம், அதாவது ஃபோட்டோ வச்சு கூட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற ரெக்கக்னிஷனை வந்துட்டு சீட் பண்ணினாங்க. அப்போ முப்பரிமாணத்தை வச்சா இதன் மூலம் அந்த ஃபோனுக்கு வந்துட்டு நம்மட முகத்தில் கன்னத்தில் குளிரியா இல்லையான்னு அவ்வளவுமே தெரியும். அதை வச்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3D பிரிண்டிங் கூட ஒராளோட ஃபோட்டோவை பிடிச்சிட்டு ஃபோனுக்குள்ளால 3D பிரிண்டிங்குக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிடும். அப்படியான ஒரு வேற லெவலான டெக்னாலஜி வந்து தான் அது. அப்போ அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்துட்டு ஆப்பிள் டாப் நோச்சர்னு சொல்ல போகிற ஐஃபோன் டென்னில் வர டாப் நோச், அதாவது மேல் பக்கம் இருக்கிற இதை வந்துட்டு நிறைய பேர் டிசைனர்ஸ் நிறைய பேரே அதை பிள்ளையாக சொல்லியிருந்தாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆப்பிள் வந்துட்டு அப்படி ஒரு அது ஒரு கிமிக் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரெண்டு ஸ்பேஸும் உண்மையாக தேவையில்லை, அது அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகி போட்டு யாரு அப்படி ஒரு ஸ்க்ரீன் வேணும்னு கேட்டா எனக்கு ரெண்டு காது, அதே இயர்ஸ்ன்னு தான் சொல்றாங்க, ரெண்டு காது இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் நமக்கு தேவையில்லை. இப்போ இதால என்ன பிரச்சனையா போகுதுன்னா வெப் டெவலப்பர்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இதால உண்மையா பிரச்சனையா போகுது. ஏன்னா ஃபோனை வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாத்தினா அந்த இடத்துல வந்துட்டு அநேகமா ஐபோனா ஃபோன் வந்து ஐபோனாங்கிறது தெரிவு செய்தால் அதுக்கேற்ற மாதிரி சைட்ல ஒரு கட் ஒன்று விட்டு தான் கண்டென்ட் காட்டணுங்கிற ஒரு பிரச்சனை டிசைனர்ஸுக்கு வரப்போ அப்படி ஒரு இஷ்யூ இருக்குது. அதுவுமே அப்பிள் பார்ட்ல நானும் பர்சனலா தேவையில்லாத ஒரு விஷயம் தான் கருதுறேன்.
அது மீமிக்ஸ் வடிவாத சின் அண்டு கீழ சின் மட்டுமே வச்சிருந்துச்சேனே.
எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற போன் ஐபோன் 10. அப்ப அஸ் லாங் அஸ் ஐபோன் 7 வச்சிருக்கிறவன் ஐபோன் 8 போறதுக்கு விரும்ப மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே போன்
தான்.
அஃப்கோர்ஸ் ப்ரொசஸர் வந்துட்டு ஸ்பீடாக்கி இருக்கிறாங்க. ஐபோன் 8 இருக்கிற ப்ரொசஸர் வந்துட்டு மேக்புக் ப்ரோ 13-inch மேக்புக் ப்ரோ விட ஃபாஸ்டான ப்ரொசஸர். அப்ப அது ஆப்பிள் அந்த டெக்னாலஜியில ஆப்பிள் உண்மையாவே வெண்டுட்டுன்னு தான் சொல்லணும். சொந்தமா ப்ரொசஸர் சொந்தமா ஜிபியு கிராஃபிக்ஸ் சிப் அடிக்கிறதுல ஆப்பிள் வெண்டுது. ஏன்னா ரிமார்க்கபிளி பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப் தானே அது. மல்டி கோர் ஆகட்டும் சிங்கிள் கோர் ஆகட்டும் சாம்சங் கேலக்சி S8 கூட அது அந்த அளவுக்கு வரல. கிட்டத்தட்ட அதை விட 50% கூட தான் இது பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அந்த பெஞ்ச் மார்க் டெஸ்ட்ல எல்லாம்.
அடுத்தது அப்பிளுக்கு நடந்த இன்னொரு சிக்கல் இந்த முறையே என்ன லீக். அப்பிள் எந்தெந்த அளவுக்கு அதை அந்த மெயின் ப்ரொடக்ட்களை மறைச்சி வைக்கணும்னு விரும்பிச்சோ அல்லது அதுக்கு ஏற்ற ஆக்ஷன்கள் எடுத்துச்சோ அதே அளவுக்கு லீக் கூடிச்சு இந்த
முறை.
அது சில நேரம் ரோகா போன ஸ்டாஃப்கள் செஞ்சியா இல்லை என்ன கேஸ்ன்னு தெரியல. ஆனால் இது 2-3 வெப்சைட்டில் வந்து நேரடியாகவே அப்பிள் இதில் சஃபர் ஆகுது என்றோட
சொல்லியிருந்தாங்க.
சில நேரம் எக்ஸைட்மெண்ட் ஒன்று நல்லா உடஞ்சி போய் நாங்களே கான்ஃபிடண்டா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ஃபேஸ் ஐடி எடுக்க போறாங்க ரெண்டு பேர் கூட சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் எனக்கு ஞாபகம் வருதுல. இப்ப அப்ப இந்த எக்ஸைட்மெண்ட் உடஞ்சி போறோடனே சில நேரம் அப்பிள் யூசர்ஸ் வந்து என்னோட ஒரு முடிவு வந்திருக்கலாம். அடுத்தது ஐபோன் 8 போய் கியூல நிக்கிற அந்த கன்செப்ட் ஒன்று இல்லை. இப்ப ஐபோன் 10 நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்பு
இருக்கும். நிச்சயம் ஐபோன் 8 அதான் இப்ப பர்சனலா திங்க் பண்ண போனா. ஆனா இப்போ சொல்லுவோமே இப்ப நிறைய பேர் விரும்பினாலும் அந்த அந்த மாதிரியான ஒரு போன் அடிக்கிறதுக்கு ஆப்பிளால அவ்வளவு ஸ்பீடா ப்ரொடியூஸ் பண்ண எல்லாம் இருக்கு என்று சமீபத்துல வந்த தகவல்கள் தெரிவிச்சு. அப்ப நீங்க என்னதான் ப்ரீ ஆர்டர் பண்ணினாலும் ஒரு ஒரு பேட்ச் தான் அந்த ப்ரீ ஆர்டருக்கான இதை வந்துட்டு எடுக்க போறாங்க அப்படி பெற்றுக்கொள்ள போறாங்க அந்த போனு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வந்துட்டு இன்னொரு பேட்ச் வெளியாகும் போதுதான் வாக்களி கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம்னு கூட சொல்றாங்க. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆப்பிள் வந்து ஒரு ஒரு மாதிரியா வயர்லெஸ் சார்ஜருக்கு வந்தது. அடுத்தது ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங் வேற நீங்க வேற ஏதோ பே பண்ணணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுன்னு தெரியாது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இந்த வயர்லெஸ் சார்ஜிங் இது இது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வயர்லெஸ் சார்ஜிங். அதுதான் ஆப்பிள் எடுத்த ஒரு பெஸ்ட் டிசிஷன். ஏன்னா இல்லாடி அப்பிள் ஒரு மடத்தனமா சில விஷயங்கள் செய்வாங்க. அவங்களோட ப்ரொப்ரைட்டரி ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப தண்ட அப்படி அவங்களோட போட்டு அவங்க யூஸ் பண்ற மாதிரி சி வயர்லெஸ் சார்ஜிங் ரூல்ஸ் அதாவது ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நான் நினைக்கிற மாதிரிக்கு அது ஸ்னாப் டிராகன் கம்பெனி அவங்களோட என்ன அவங்க தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கன்சர்டியம் இருக்குது அப்படி எல்லாம் இருக்குது. அப்ப அது வந்துட்டு எல்லாருமே அது கம்மி அடிக்கிற அந்த ஸ்டாண்டர்டு கம்மியாகவே டிவைசஸ் அடிக்கிறதுனாடி தான் உங்களுக்கு வந்துட்டு டெல்கின்ங்கிற அந்த நிறுவனம் தயாரிக்கிற சார்ஜர் ஆகட்டும் அல்லது ஏனைய இப்ப இருக்கிற பேசிக்கா இருக்கிற வயர்லெஸ் சார்ஜிங் எல்லாத்தையும் பாய்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இதுல வந்துட்டு நிறைய பேர் முன்வைக்கிறது வந்துட்டு இதெல்லாம் ஆண்ட்ராய்டுக்கு எவ்வளவு காலத்துக்கு முதல் வந்துட்டு இப்பதானே ஆப்பிள் கொண்டு வருதுண்டா. அதுல ஒரு நல்ல ஒரு விஷயத்த ஒரு ரிவியூவர் நான் பார்த்தேன் என் ஃபேவரட் ரிவியூவர் அழகிற அவர் சொல்லி காட்டினாரு. ஆண்ட்ராய்டுக்கு இருக்குதான் ஆண்ட்ராய்டுக்கு 4-3 வருஷமா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஆனா நீங்க எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்றதை நீங்க பாக்குறீங்க? இப்ப ஒரு வீடாகட்டும் அல்லது இப்ப ஹோட்டல் ஆகட்டும் நீங்க எங்கேயாவது காண்றீங்களா வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிறது? ஆனா இப்ப இது அவர் சொல்றது அமெரிக்காவில், ஆனா ஐபோனுக்கு வருதுண்டா கட்டாயம் ஒரு ஹோட்டல்ல இருக்கிறார்கள் அவங்க கஸ்டமரை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி வயர்லெஸ் சார்ஜிங் பேடோ ஒரு டேபிளையும் வச்சு தம்புறான். அப்ப ஆப்பிள் வந்து அவர் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணினா அது வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும் போய் சேருது அப்படியான ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. அதான் உண்மையாவே ஒரு ரியாலிட்டி. நிறைய ஆண்ட்ராய்டு இருந்தாலும் நம்ம அறிஞ்சு நம்மட வட்டத்துக்குள்ள இப்ப வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ற போனை வந்துட்டு எத்தனை பேர் பாவிக்கான், நாலஞ்சு ரெண்டு பேரு ஒருத்தர் பாவிப்பாங்க இல்லாடி அது கூட இல்லை. அடுத்தது இன்னொரு பிரச்சனை, இது வயர்லெஸ் சார்ஜிங்கிறது கூட ஒரு கிமிக் தானே. என்னன்னா வயர்லெஸ் இது ஆக்சுவலா வயர்லெஸ் சார்ஜிங் இல்லை, நீங்க போனை டிவைஸ்ல வச்சே ஆகணும். அட் த சேம் டைம் நீங்க போனை கையில வச்சு யூஸ் பண்ணவே இல்லை, அதுக்கு கேபிள் அடிச்சு சார்ஜ் பண்றது எவ்வளவு மேல். ட்ரூ வயர்லெஸ் சார்ஜிங் எப்படி இருக்கும், நீங்க போனை சார்ஜே போட தேவையில்லை, வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு நெட்ஒர்க் வர மாதிரி சார்ஜிங் ரேஸும் வேறையா வந்துட்டே இருக்கும், உங்களோட போன் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்பதான் புதுசு புதுசா டெக்னாலஜி வர, ஐபோனே மல்டி டச்சோட ஸ்கிரீன் உள்ள போனே அப்பதான் வந்துச்சு, அதுக்கு முதலும் போன் இருந்துதான். ஆனா அது அப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் இருந்த காலத்துல ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலையே, அவர் இருந்த காலத்துல அந்த டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அப்ப அது இது செஞ்சு அவர் அதற்கு மேல அவர் என்ஜினியர்ஸ் வச்சு செஞ்சார். அப்ப ஈவன் தோ ஸ்டீவ் ஜாப்ஸ் பர்சனலி ஸ்டீவ் ஜாப்ஸ் இஸ் அ கிரேட் மார்க்கெட்டர், விஷனரிங்கிறது வந்து டிசைன் எக்ஸ்பெக்ட் அஸ்பெக்ட்ல அவர் ஒரு விஷனரி, அவர் இப்படித்தான் வரணும், பிக்சல் பெர்ஃபெக்டா இருக்கணும். வெரி ஃபேமஸான ஸ்டோரி ஒன்றிக்குது கூகுள்ல வந்துட்டு, ஒரு நாள் இவர் வந்துட்டு கூகுள் ஃபவுண்டர்ஸுக்கு லேரி பேஜுக்கோ சர்ஜரி பிங்க் யாரோ ஒரு ஆள் கால் எடுக்கலாம், எப்போ இது ஐஃபோன் ஃபோரே இதை வந்துட்டு இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள். அப்போ கால் எடுத்து சொல்கிறாராம், இப்படி தான் சின்ன இஷ்யூ உண்டு, ஆனால் அது இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும், ஆனால் இப்போ நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும், ஆனால் எந்த சார்பாக எந்த கம்பெனியிலேருந்து ஒரு டிசைனரை நான் போட்டிக்கிட்டேன், அவர் உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவார். என்னென்னா கூகுளில் அந்த ஜியிலேயோ ஓவில் இருக்கிற மஞ்சளோட ரே கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து எனக்கு சரியா திருப்தி இல்லாம இருக்கு, அப்படியான ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். அதே மாதிரி அந்த ஐபோட்லயோ ஏதோ ஒரு இதுல இதை இன்னும் சின்னனாக்கி நான் நல்லா இருக்குமே அப்படி என்ன அவர் சொல்ல என்ஜினியர்ஸ் மாதிரி சொல்லிக்கிறாங்க, அப்படி அப்படி ஆக்கலாம், இதுக்கு மேல சின்னதா ஆக்கலாம் அப்படின்னு. அப்ப அவர் அந்த ஐபோட தூக்கி தண்ணிக்குள்ள போட்டிக்கிறாரு, வாட்டர் பபிள்ஸ் வெளியால வந்தீங்க, அப்ப வாட்டர் பபிள்ஸ் வெளியால வரனா அந்த ஐபோனுக்குள்ள தண்ணி போறது, தண்ணி போனா தானே வெளியால வரும், அப்ப தண்ணி போறதுக்கு இடம் இருந்தா அப்ப நீங்க அதை கூட இல்லாம ஆக்கினா சின்னதா தானே அப்படி செய்யறது கூட சொன்னாராம். அப்படியான ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், அப்ப அப்படியான ஒரு ஆள். ஆனா அவர் அவர் ஹி வாஸ் லக்கி அப்படின்னா சொல்லணும், அந்த டைம்ல அந்த போன்ல அவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வரது. ஸ்டீவ் ஜாப்ஸே அதுக்கு பிறகு என்ன மேஜர் சேஞ்ச் பண்ணினது வந்துட்டு ஐபோனுக்கு வந்துட்டு போர்ட் சேஞ்ச் பண்ணினதும், இந்த டிசைன் வந்துட்டு இந்த பின்னுக்கு கிளாஸ் பேக் உள்ள போன் கொண்டு வந்தேன் தானே, அதுக்கு மேல அந்த அவர் பீரியட் முடிஞ்சுது சரியா, அவர் போய் சேர்ந்துட்டார் அந்த வருஷம். ஆனா
ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த ஃபைனல் புரோட்டோடைப் வந்து எப்படி டச் ஐடியா, டச் ஐடியா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொண்டு வந்த மாதிரி மற்ற எல்லா கம்பெனிஸும் அதுக்கு பிறகு வந்து எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை நார்மலா அடாப்ட் பண்ணிச்சோ, நான் என் பர்சனலா கன்ஃபிடென்டா சொல்றேன், இந்த ஃபேஸ் ஐடியா இனி வர சாம்சங் எல்லா கம்பெனியும் வந்து அடாப்ட் பண்ண தான் போகுது. அடுத்தடுத்த போன்ல வந்து இந்த ஃபேஸ் ஐடி டெக்னாலஜி அவங்க வர பேர்ல வைப்பாங்க, ஃபேஸ் ரெகக்னிஷன் ஏதோ ஒன்று, ஆனால் இந்த ஃபேஸ் ஐடி கட்டாயம் வர போகுது. இப்போ இந்த அப்பள் அந்த விஷயத்துல வந்து கிளியர் ஆகி அதை சரியா செஞ்சு வைக்குது அந்த தொடக்கத்தை. பிறகு என்ன பிரச்சனை என்ன, அப்பள் அந்த ஸ்லோ டவுன் ஆகிட்டு போகக்குள்ள ஃபேஸ் ரெகக்னிஷன்ல இன்னொரு மைல் ஸ்டோனுக்கு அடுத்தடுத்த கம்பெனிஸ் போய்த்துரும். ஆனால் ஃபேஸ் ஐடியை ஸ்டார்ட் பண்ண பெருமை வந்து இல்ல என்ன இப்ப ட்வின் பிரதர்ல முரசி நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப ஐரிசைக்கு தானே இந்த முன்னுக்கு இருக்கிற அந்த எதிராளி, அது வந்து ட்வின் பிரதர்ஸ்க்கு வித்தியாசமா தான் இருக்கு. இப்ப என்னடா இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பேபி போர்ன் ஆகி வந்து அந்த லைட் எப்படி அந்த எக்ஸ்போஸ் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த கதரை அழிச்சுட்டு வீங்கி விரியும். அந்த டைம்ல அந்த கதிராளியில எந்தெந்த கோடு விழுகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அது வந்து இப்ப நாம இந்த தடம் பதிகிற மாதிரி அந்த கதிராளியில வேற வேற மார்க்ஸ் தான் வரப்போகுது. அப்ப இவங்க சொல்றாங்க ட்வின்ஸ்லயும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்றா இருந்தாலும் கதிராளி வந்து ஒன்றரைக்கு சான்ஸ் இல்லை. ஏனண்டா ரெண்டு பிள்ளைய ஒரே லைட்ட பார்க்க போறல. அப்ப அந்த லைட் சென்சிட்டிவ்னஸுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த அதுல உள்ள மடிப்புகளை போகுது, அது மைக்ரோஸ்கோபிக். ஆனா இப்ப அத ஃபேஸ் ஐடி ரெகக்னைஸ் பண்ணும்டா ட்வின்ஸ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் நான் நினைக்கேன். ஆனா இப்ப மெயின் ரீசன் சொன்னாங்க வந்து ட்வின்ஸ வந்து ஓபன் பண்ணலாம் பண்றோம் பாப்போம். அடுத்தது இன்னொரு விஷயம் நான் ஃபேஸ் ஐடியில நான் நம்புறேன் என்னென்னா இப்ப பயோனிக் சிப்புங்கிறதால டீப் லேர்னிங் பண்ணலாங்கிறதால இப்ப எமோஷனுக்கு ஏத்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் பண்ற மாதிரி ஃபேஸ் ஐடியை மாத்திடும். இப்ப அதைத்தான் அந்த பட்டம் படாமலும் அந்த இமோஜிஸ் அனிமோஜிஸ் என்ற பேர்ல சொன்னாங்க. இப்ப சில நேரம் நீங்க போலீஸ்ட மாட்டிட்டா உங்களோட பேச்சியல் எக்ஸ்பிரஷனை வச்சு போன் ஆட்டோமேட்டிக்கா உங்களை ரெஃப்யூஸ் பண்ணலாம் ஓபன் பண்ணலான்னு ஒரு. ஆனா இது எந்த அளவுக்கு இருக்க போதுன்னு முதலாவது நாங்க ஐபோன் 10 பார்க்கணும் சொல்லலாம்.
சோ அப்புறம் ரீசெண்டா போன கிழமை நம்மளுக்கு வந்துட்டு அவங்களோட அடுத்த மேஜர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அவர்கள் கூறிக்கொள்ற iOS 11 ஐபோன் எல்லாத்துக்கும் வந்துச்சு. இது சம்பந்தமா ஐபோன் உங்களோட கருத்து என்ன?
iOS 11 வந்து நான் ஐபேட்ல பீட்டா 1 பாவிக்கிறவனுங்கிற வகையிலையும் ஐபோன் 4 இல்ல பீட்டா 4ல இருந்து யூஸ் பண்ணிட்டு வரங்கிறதாலையும் இதுல உள்ள நல்லது கெட்டதுல நான் கொஞ்சம் செப்டம்பர் 19 முதலே நான் அனுப்பி வைக்க தொடங்கிட்டேன். அதுல அந்த கிராஷஸ் வந்து இருந்தது உண்மை, ஆனா இப்போதைக்கு மிச்சம் குறைஞ்சி வெற்றியை தின்றது கூட இருந்துச்சு இப்ப குறைஞ்சி. ஆனா வளமையை விட அந்த அப்னோபல் பிஹேவியர் ஒன்று இருக்கு, அந்த ஸ்டெபிள் வேர்ஷன்ல இருக்கிற அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி ஒன்று காணல. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா நெட்ஒர்க்ல கொஞ்சம் பிரச்சனைப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு. இப்போ டேட்டா சில நேரம் வைஃபை டேட்டாவை அக்செப்ட் பண்ணாம நான் வைஃபை ஓ பண்ணி போட்டு டேட்டாவை எடுக்க பார்த்தாலும் டேட்டாவும் வேலை செய்யல. ஆனா இது என்ன இனிஷியல் பிரச்சனை, இது ஒரு 0.1 அல்லாட்டி 11.1
இது செய்யல இல்ல ஆக்சுவலா எனக்கு பர்சனலா அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப அது ஆப்பிளும் அதை சொல்லிக்கிறாங்க, அதான் பர்பஸா தான் நாங்க அப்படி வச்சிருக்க முடியு. ஆனா அது உண்மையிலேயே ஒரு அது எப்படின்னா இப்ப நீங்க உங்களுடைய வீட்டை இருக்கிறீங்க, நீங்க ஹோம்போர்ட்ல உங்களோட கண்ட்ரோல் சென்டர்ல வந்து நீங்க வைஃபை டிஸ்கனெக்ட் பண்ணினா நீங்க வீட்டை இருக்கிற அந்த வைஃபைக்கு அது கனெக்ட் ஆகாது. ஆனா நீங்க வெளியே போறீங்க, வைஃபை ஆன்ல தான் இருக்கு. வெளியோ நீங்க வைஃபை கனெக்ட் ஆகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு நீங்க ஓபன் வைக்கிறீங்க அப்ப அது மாதிரி திருப்பி வந்தா அது கனெக்ட் ஆகுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஏன்னா அந்த ரிசர்ச் பண்ணல அதுல ஆனா அந்த ஏரியாலும் ஓபன் ஆகுது இல்ல பாவம் சொல்றாங்க வந்துட்டு அது அதான் எங்களோட ஐடியா இருக்கிறதால கட்டாயம் அது ப்ளூடூத்துக்குள்ளாலதான் சிங்க் ஆகுறதால நான் அதை எப்பயுமே ஆன் பண்ணி வைக்கிறேன். ஆனா பேட்டரி முடிய போகுதுங்கிற காரணத்துக்காக நான் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறேன், ப்ளூடூத் ஆஃப் பண்ணுவேன். அப்ப ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதால பேட்டரி நான் என்ன செஞ்சேன் அது
நீங்க ஓபன் பண்ணி வச்சாலும் விண்டோஸ் போன்ல டேட்டா சென்ஸ் ஒரு சிஸ்டம் ஒன்று இருந்தது. அது வந்து என்ன செய்யும்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஆஃப் பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ரைட் ஆகி வைஃபை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இவங்க அந்த என்ன தான் இப்போ இருக்கிற சிப்புகள் வந்து மோஷன் சென்சரை வச்சுட்டு நீங்கள் இன்னும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறீங்க. அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஓகே இனி நம்ம கனெக்ட் பண்ணலாம், டேட்டாவை சேவ் பண்ணலாம்னு. ஆனால் இப்போ இப்போ என்ன பிரச்சனைனா நம்மளை மாதிரி இப்போ 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 நமக்கு நாலஞ்சு வைஃபை இருந்தால் நம்ம இதை ஈஸியாக இதை டெஸ்ட் பண்ணிக்கலாம் உண்டு. ரெண்டாவது அப்படி அந்த ஒரு என்ன சொல்கிறாங்க ஒரு லக்ஸரி செட்டப்பில் நாம இல்லை ஒரு இடத்துல வைஃபை யூஸ் பண்ணுறதுக்கும். அப்போ எங்களுக்கெல்லாம் வைஃபை கட் பண்ணணும் இன்றைக்கு இவ்வளவுதான் யூஸ் பண்ணணும் இன்றைக்கு அதுக்கு நாங்கள் கட் பண்ணணும் டேட்டாவை கட் பண்ணணும் சரியான ஒரு செட்டப்புக்கு நாங்கள் பாவிக்கணும் ரைட். இல்லை அதே மாதிரி இந்த 3D டச் ஒன்று கொண்டு வந்தாங்க, லாங் ப்ரெஸ் பண்ணிடலாங்கிற அளவுக்கு சொல்லி போட்டு 3D டச்சை கொண்டு வந்தாங்க. இப்போ iOS 11 திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வர அளவுக்கு
செஞ்சிருக்கான்.
ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் இந்த 3D டச்ங்கிறதுக்கு பதிலாக லாங் டச்ங்கிறது எல்லா டிவைஸ்லையும் ஈவன் 4S செஞ்சிருக்கலாம் நினைச்சிருக்கேன். அதை செய்யலை. அதே மாதிரி இந்த மிஸ் கண்ட்ரோல் சென்டரில் மிஸ் ஆகுது என்று நினைக்கிறாக்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துங்க. இப்போ உதாரணமாக நான் சொன்னது என்ன iOS 11 ஃபர்ஸ்டா பீட்டா பண்ண இன்ஸ்டால் பண்ணது பிறகு அந்த ஷெட்யூல் படி இந்த நைட் மோடுக்கு மாறிடு, சாரி நைட் ஷிஃப்ட்டுக்கு மாறிடு. நான் அவசரமாக நைட் ஷிஃப்ட்லேருந்து நைட் ஷிஃப்டை டிசேபிள் பண்ணுறது தெரியாமல் மிச்சம் நேரம் ட்ரை பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்ச இந்த பிரைட்னஸ் கண்ட்ரோலுக்குள்ளே நைட் ஷிஃப்ட் இருக்கேன். அப்பிள் டிசைனர்ஸ் ஏன் இப்படி அந்த சில சிக்கலான வேலையில் செய்கிறாங்கிறது இன்னும் குழப்பமாக தான் இருக்கு. ஏன்னா ஐபேட்டை பொறுத்தளவில் ஐபேட்டில் நிறைய இடம் இருக்குது, ஒரு இன்னொரு 10-15 ஐக்கன் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்குது கண்ட்ரோல் சென்டரில். ஆனால் அதை கொண்டு அதுக்குள்ளே வச்சுட்டு இன்னும் அந்த விளையாட்டு விளையாடுறது அப்புளுக்கே ஒரு தனமான
சில விஷயங்கள்ல நம்மள சொல்ல தான் மக்கள் கேட்கணும்னு அவங்க செய்வாங்க
எதிர்பார்க்க. அதே மாதிரி இன்றைக்கு தான் இந்த iCloud எப்படி சரியா வேலை செய்யுது, சாரி iCloud டிரைவ் எப்படி சரியா வேலை செய்யுதுங்கிறத நான் கிளியரா ஐடென்டிஃபை பண்ணி இப்போ என் PC-ல இன்ஸ்டால் பண்ணி கிளியரா வேலை செய்யுது. ஸோ இனி நான் வந்து கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன்னு வந்து என் அப்பிள் டிவைஸ்லேருந்து பிசிக்கு இல்லை பிசியிலேருந்து அப்பிள் டிவைஸுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் செய்கிறதுக்கு. இப்போ ஃபைல்ஸ் புதுசாக ஃபைல்ஸ் அப் வச்சுருக்காங்க, அப்போ அது வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் இல்லாமல் டைரெக்டாக ஃபைலை தூக்கி போடுற அளவுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ட்ராப் பாக்ஸ் பாக்ஸ் இன்டக்ரேஷன் செஞ்சுருக்காங்க. ஸோ நாம் இனி செப்பரேட்டாக ஒரு கிளவுட் ஸ்டோரேஜை திறக்க வேண்டி வராது. இப்போ நீங்கள் ஃபைல்ஸுக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த லொகேஷன்லையும்
நான் எல்லா கிளவுட் டிரைவும் அந்த நான் அப்படி சிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் இன்னும் இந்த டிரைவ் இந்த டிரைவ் எல்லாம் கொடுக்குற கம்பெனிஸ் வந்துட்டு iOS 11 ஏற்ற மாதிரி அவங்களோட ஆப்பை இன்னும் டிசைன் பண்ணுது. இப்போ இங்கேருந்து அந்த ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணினா அவங்களோட ஆப் தான் ஓப்பன் ஆகுது. அவங்க ஏர்லியா அவங்க காட்டினது வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் ஆப்புக்குள்ளேயே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி வாரத்துக்காக அவங்க காட்டினாங்க, ஆனால் அது வேலை செய்யதில்லை. அடுத்தது மக்கள் விளங்கிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஃபைல்ஸுங்கிற ஆப் வந்துட்டு உங்களோட ஃபோனில் இருக்கிற லோக்கல் ஃபைல்ஸை லோக்கல் ஃபைல்ஸ் தான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஃபோல்டர் இந்த என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ளோரர் செட்டப்பில்
இல்லை. அப்போ நீங்கள் அந்த என்ன சொல்கிற சாண்ட் பாக்ஸ் என்வாயன்மெண்ட்னு சொல்லப்படுற அதுக்குள்ளே தான் நீங்கள் போட்டு வைக்கிற ஃபைல் அப்புறம் இந்த கிளவுட் அது இதெல்லாம் அதுக்குள்ளேயே தான் செட்டப் பண்ணிக்கிறாங்க அவன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனைக்காக வேண்டி நீங்கள் ஒரு வேலையிட்டு ஒரு இடம்தான் ஆப்பிளில் ஃபைல்ஸ் எங்கிற ஆப்புக்காக வேண்டி ஆப்பிள் ஒதுக்கிடு ஐஃபோன். இன்னொரு முக்கியமான விஷயம், அது இன்றைக்கு தான் வந்துச்சு, நிறைய பேர் வந்துட்டு சிரி பாவிப்பாங்களோ தெரியா, ஆனால் சிரியில் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணினா எனக்கு அப்படி விஷயத்தை காட்டுன்னு சொன்னால் சிரி வந்துட்டு அநேகமாக பிங் என்ற மைக்ரோசாஃப்ட் சர்ச் என்ஜின்ல இருந்து தான் ரிசர்ச்சை வந்துட்டு உங்களுக்கு இவ்வளவு காலம் தந்துட்டு இருந்துச்சு. இனி ஆப்பிள் என்ன செய்யறாங்கன்னா, நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கூகுள் வந்துட்டு ஆப்பிளுக்கு $3 பில்லியன் வருஷம் வருஷம் கட்டுது. தண்ட சர்ச் என்ஜினை தான் ஆப்பிள் டிஃபால்ட் சர்ச் என்ஜினா ஆப்பிளோட ஐபோன்ல வந்துட்டு பாவிக்கணும்ங்கிறது. அதாவது இப்போ நீங்கள் சஃபாரியிலலாம் ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா அட்ரஸ் பாரில் வந்துட்டு உங்களுக்கு கூகுள் ரிசர்ச் தான் வரும். அதுக்காக வேண்டி கூகுள் செலுத்துகிற தொகை வந்துட்டு $3 பில்லியன். அதை அந்த டீலாலேயோ அல்லது அதுக்கு மேலதிகமாக கூகுள் எதுவும் ஆப்பிளோட நீ ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்ததாலே தெரியும். ஆனால் இனி வார காலத்தில் இருந்து சிரி கூட உங்களுக்கு வந்து கூகுள் ரிசர்ச்சில் இருந்தால் ரிசர்ச் தரும் என்று அறிவிச்சிருக்கிறான். அது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலன்னு அந்த நியூஸ் வந்து நான் பாட்காஸ்ட் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். இனி தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்.
ஸோ பேசிக்கலி மோஸ்ட் அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வந்து இனி சரி சொல்ல போகுது
கிடைக்கும். அதான் அதில் ஸ்பெஷாலிட்டி. இன்று கடந்த நமது கன்ஃபிக்ட் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் என்ன ஃபியூச்சர் இதுகள், அப்புறம் ஆப்பிள் ஈவெண்ட், iOS, அப்புறம் புதிதாக வந்திருக்கிற ஐஃபோன்கள் பற்றி நாம் இன்றைக்கு ஒரு அலசினோம். ஐ திங்க் இன்றைய பாட்காஸ்ட்டுக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நீ வார காலத்தில் எதிர்காலத்தில் வந்துட்டு நமக்கு இன்னும் 1 வீக்கில் வந்துட்டு கூகுளோட ஈவெண்ட் நடக்கிறதுக்கு, கூகுள் வந்து Pixel 2 ஃபோனை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக வேண்டி கூகுள் வந்துட்டு HTC-யில் ஒரு மொபைல் அவங்களோட HTC மொபைல்ஸ் பிரிவில் வந்துட்டு ஒரு குழு ஒரு பகுதியை வந்துட்டு வாங்கியிருக்காங்க $3 பில்லியன் கொடுத்து. $1 பில்லியன் கொடுத்து. அப்போ இந்த ஃபோனுக்கு பெரிய மாற்றங்கள் வருதோ தெரியாது. ஆனால் இனி வரப்போகிற ஃபோன்கள் வந்துட்டு ஐஃபோனுக்கு போட்டியாக, ஏன்னா கூகுள் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு அவங்க அந்த நெக்ஸஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் அடித்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் என்று சொல்கிற டாப் லெவல் ஃபோன் இல்லை, சாதாரண நடுத்தர வர்க்கத்து மக்களுக்காக வேண்டி தான் அடித்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பிக்சலுங்கிற ஃபோனை அவங்க வெளியிட்டிருக்கிறது மூலம் அது வந்துட்டு எதிர்காலத்தில் ஐஃபோனுக்கு போட்டியாக வரக்கூடிய, ஏன்னா இப்போ வரப்போகிற Pixel 2 ஃபோன், Pixel 2 வந்துட்டு எக்ஸல், அதாவது பெரிய வகையான பெரிய ஃபோன் வந்துட்டு $950 விலை இருக்கும் கூடிய சாத்தியம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன கிட்டத்தட்ட நீங்கள் ஐஃபோன் எக்ஸ் வாங்குகிற ஒரு விலை. அப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு மேல் வர்க்க, அதாவது மேல் வர்க்கம் இல்லை, நல்ல ஃபோனை வாங்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கள தான் இப்போ டார்கெட் பண்ணுறாங்கன்னு விளங்குது கூகுள். அந்த விதத்தில் அவங்களோட பிக்சல் ஃபோனை அடித்த குழு அந்த HTC தான் பிக்சல் ஃபோனை தயாரிச்சேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அந்த குழுவை வந்துட்டு கூகுள் அக்வயர் பண்ணிக்கிறாங்க. தங்களுக்குள்ளே வச்சு ஹார்ட்வேரையும் டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு மிக புதாகரமான போட்டி வந்து நாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கூகுள் வந்துட்டு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கேமராக்கு கொண்டு வந்தது வந்துட்டு கூகுள் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. ஏன்னா பழமையாக கேமராக்குள்ளே இருக்கிற காந்தங்களை அசைப்பதன் மூலம் தான் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுங்கிற டெக்னாலஜி வந்து ஃபோன் கேமராக்குள்ளே இருந்துச்சு. கூகுள் வந்துட்டு அந்த நீங்கள் சொன்ன அந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற சென்சர், அதை வச்சு பூமியில் இருந்து எவ்வளவு மட்டத்தில் இருக்கிறது என்கிற ஒரு வித்தியாசமான டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ணி தான் அதில் இருக்கிற ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் டெக்னிக்காக அவங்க பண்ணுவாங்க. அதனாடி ஐஃபோனை விட அதில் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒரு சிறப்பாக தான் இடம்பெற்று இருந்துச்சு பிக்சல் ஃபோனில். இனி எப்படி அதை மேம்படுத்துகிறாங்கங்கிறத இனி வர காலங்களில் பார்க்கலாம். வாரக்கிழமை நாம் செய்கிற பாட்காஸ்ட்டையும் நான் அதை பற்றி காய்ப்பு நினைக்கிறேன். என்னோடு இதுவரை நேரம் இணைந்து ஐஃபோனை பற்றி கருத்துக்களை பயந்து வந்த இர்ஃபான் ஷாக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இர்ஃபான்
ரைட், நன்றி முர்ஷித். உடனே போன்று நிறைய தகவல்களோடு வந்து
நீ ஏது மேலதிகமான தகவல்களை சொல்ல விரும்புறீங்களா இந்த இதை முடிச்சுக்கொள்றதுக்கு?
அடுத்த போட்காஸ்ட் நீங்க மிக விரைவில் எதிர்பார்க்கலாம் எங்கிற ஒரு நல்ல செய்தியை வந்து நாங்க சொல்றோம். நேரத்தை குறைச்சி போட்காஸ்ட் அந்த ஃப்ரீக்வென்ட், அதாவது வீக்லி எவ்ரி வீக் வர மாதிரி நாங்க வெளியிடுவதற்கு உத்தரவாதம் அளிக்கிறோம்.
உத்தரவாதம் எல்லாம் அளிச்சிடாங்க. அப்புறம் இதாயிருக்கும். தொழில்நுட்ப உபகரணங்கள் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து விட்டது. அதனால இது இன்னும் ஒரு குவாலிட்டியான முறையில உங்களுக்கான இதை செய்ய முடியும் என்று நாங்க குறிக்கொள்ள விரும்புகிறோம்.
இத்தோடைய இன்றைய போட்காஸ்டை நிறைவு செய்கிறோம். வளமை போன்று நிறைய தகவல்களோடு வந்த இந்த பாட்காஸ்டை சிறப்பித்த சகோதரர் முர்ஷித் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுவது நான் இர்ஃபான். முர்ஷித்
தேங்க்யூ. இர்ஃபான் நான் முர்ஷித் அவர்கள்
தேங்க்யூ.